அப்படியே சுவாமி கிட்ட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறது. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை.
அடியன் ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிக்கலாமா? லிங்க் ரெடியா இருக்கா?
அடியன் ரெடியா இருக்கு.
சரி. வேதாந்த லக்ஷ்மண முனி இந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம தரதீருவபிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ. அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமஹாபூர்ணாய நமஹ ஸ்ரீமத்யாவனமுனய நமஹ ஸ்ரீராமமிஸ்ராய நமஹ ஸ்ரீபுண்டரீகாக்ஷாய நமஹ ஸ்ரீமன்னாதமுனய நமஹ ஸ்ரீமதே ஹடகோபாய நமஹ ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நமஹ ஸ்ரீயை நமஹ ஸ்ரீதராய நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஃ பிரதிக்ருஹ்ணாது மாமகம் பிரசாதயதி யத்ஸூக்தே ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஸரணாகதசார்த்தவாஹவீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீநாம். நம்முடைய உயர்ந்த சம்பிரதாயமான சரணாகதி சம்பிரதாயத்தின் உத்தமமான ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணி அனுபவிச்சுட்டு வரோம். இந்த குரு பரம்பரா பிரபாவத்தில் எம்பெருமான் தொடங்கி பிராட்டி, பிஷ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஸ்ரீ ஆளவந்தார், ஆளவந்தாருடைய பல திவ்யமான சிஷ்யர்களிலே பிரதானமாக பெரிய நம்பிகளுடைய சிஷ்யரான நம் தர்சனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானாருடைய திவ்ய சரித்திரத்தையும் வைபவத்தையும் பல வாரங்களாக அனுபவிச்சுண்டு வரோம். எம்பெருமானார் என்றும், யதிராசர் என்னும், இராமானுஜர் என்னும், லக்ஷ்மணமுனி என்னும், உடையவர் என்றும், இப்படி பல திருநாமங்களினாலே, பல வைபவங்களுக்கு ஏற்ற திருநாமங்களினாலே நம் சம்பிரதாயத்தில் எல்லாராலும் நடுநாயகமான ஆச்சாரியர் என்றும், இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருமுடி சம்பந்தத்தினால்தான் பூர்வாச்சாரியர்களுக்கு ஏற்றம், திருவடி சம்பந்தத்தினால்தான் பின்னுள்ள ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் என்றெல்லாம் சொல்லும்படியாக, பகவானுடைய திருவடியும் கூட இரண்டாம் பக்ஷம்தான், அனுகல்பூத முரபித்பதம் சதாம் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்தார் போலே, ஸ்ரீபாஷ்யக்காரரான எம்பெருமானாருடைய திருவடியே முதல் கல்பம், முதல் பக்ஷம் நமக்கு. பெருமாளுடைய திருவடி கூட இரண்டாம் பக்ஷம் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட மகாவைபவமுடைய எம்பெருமானாருடைய திவ்ய வைபவங்களிலே பல பிரகாரமாக அனுபவிச்சோம். அவதார பெருமை, பாஷ்யக்காரருடைய அவதார பெருமை, அவருடைய பல திருநாமங்களுடைய பெருமை, அவரிடத்திலே எம்பெருமான் எவ்வளவு நெருங்கி நெருங்கி வந்து பல எம்பெருமான்கள், அர்ச்சாவதாரத்து எம்பெருமான்கள் அனுகிரகித்தார்கள், ஆச்சாரியர்கள் எப்படி ஓடி ஓடி வந்து அவர்களுக்கு, அவர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அனுகிரகித்தார், அனுகிரகித்தார், பாஷ்யக்காரர் எப்படி திவ்ய பிரபந்தத்திலே ஈடுபட்டு அருளிச்சலையெல்லாம் பிரவர்த்திப்பிச்சு வச்சார், ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருடைய திருமேனி வைபவம், திருமேனியிலே இருந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணத்தினுடைய ஒரு பெருமைகள், இப்படி பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியர்களுடைய வைபவம், பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களுடைய சம்பத்து, சிஷ்யர்களுடைய வைபவம் என்று இப்படி பாஷ்யக்காரருக்கு ஏற்பட்ட அநேக விதமான பெருமைகளை எல்லாம் அனுபவிச்சுண்டு வந்தோம். இன்று ஸ்ரீபாஷ்யக்காரர் நாம் எல்லாம் தர்சன ஸ்தாபகர் என்று கொண்டாடும்படியாக ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆச்சாரியருக்கு நாம் சம்பாவனை குரு பரம்பரையிலே செய்யும் போது தர்சனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்பாவனா என்று முக்கியமாக அந்த தர்சனஸ்தாபகர் என்ற ஒரு விசேஷமான அடைமொழி கொடுத்து தான் அவரை நாம் எப்பொழுதும் கொண்டாடுகிறோம். அந்த தர்சனஸ்தாபகர் என்பது பாஷ்யக்காரருக்கு மாத்திரம் நம்ம சம்பிரதாயத்திலே அமைஞ்சதான ஒரு தனிப்பெயர். ஏன் நாதமுனிகள் தர்சனஸ்தாபனம் பண்ணலையா? நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகுபிர் உபஜிதம் யாமுனேய பிரபந்தைஹி த்ராதம் சம்யக் யதீந்திரைஹி இதம் அகில தமக்கர்ஷனம் தர்சனம் நா என்று சுவாமி தேசிகன் நாதமுனிகள் தொடங்கி ஆளவந்தாராலே விஸ்தரிக்கப்பட்டு ஸ்ரீபாஷ்யக்காரனாலே ஸ்தாபிக்கப்பட்டதான நம்முடைய தரிசனம் இது, ஒரு தோஷமும் இல்லாத தரிசனம் என்று அனுபவிச்சார். பாஷ்யக்காரர்தான் தர்சனஸ்தாபகர் என்று இத்தனை ஆச்சாரியர்களுக்கு மத்தியத்திலே உயர்வாக சொல்கிறோம். ஏன் தர்சனஸ்தாபகர் என்று சொல்கிறோம்? என்ன அப்படி அசாதாரணமான பெருமை? என்ன அவர் நமக்கு செய்து வைத்ததான ஸ்தாபனம்? என்ன நம்முடைய தரிசனம்? என்ன இதை அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேணும். எம்பெருமானாரை பற்றி தெரிஞ்சுண்டோம் பல பிரகாரமாக. எம்பெருமானாருடைய தரிசனம் என்ன? அவர் ஸ்தாபிச்சு வச்ச பிரகாரம் என்ன? அதனால தானே நாம் தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர் சம்பாவனா என்று அவருக்கு சம்பாவனை செய்து நம்முடைய மரியாதைய நாம் தெரிவிச்சுக்கிறோம். அதனால தானே நம்முடைய ஆச்சாரிய சம்பாவனை நாம் செய்தோம் என்ற ஒரு திருப்தியும் பூர்த்தியும் ஏற்படுறது. அப்போ அந்த தரிசனம் என்ன, தரிசன ஸ்தாபனம் என்ன, அந்த பாஷ்யக்கார் பண்ணி வச்ச பிரகாரம் என்ன என்பதை அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இது தெரிஞ்சு கொண்டால்தான் நாம பாஷ்யக்காரரை தெரிஞ்சுண்டோம்னும் பாஷ்யக்காரர் சித்தாந்தத்தை தெரிஞ்சுண்டோம்னும் ஆகும். பாஷ்யக்காரர் 1000 வருஷங்களுக்கு முன்னாலே அவதரிச்ச போது இருந்த நிலைமையை கருத்தில் கொண்டாதான் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் என்ன ஸ்தாபனம் பண்ணி வச்சார், என்ன தரிசனத்தை ஸ்தாபனம் பண்ணி வச்சார் என்பது நாம் நல்லா மனக்கண் முன்னாலே கண்டு கொண்டாடவும் முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். அது இன்றைக்கு இருக்கும் நிலைமையைப் போல அன்றைக்கும் இருக்கும் நிலையில் பல வித்தியாசங்கள் இருந்தது. 5000 வருஷம் ஆச்சு கலியுகம் தொடங்கி என்பது எல்லாருக்கும் தெரியும். கலியுகத்தினுடைய கடைசி துவாபர யுகத்தினுடைய கடைசி தினத்திலே கலியுகம் ஆரம்பிப்பதற்கு க்ஷணப்பொழுது முன்னாலே பெருமாள் கண்ணன் திருவவதாரத்தை முடிச்சு கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று நாம் புராணங்களிலே பார்க்கிறோம், ஆச்சாரியர்களும் நமக்கு எழுதி வச்சிருக்கா. கண்ணன் தன்னடி சோதிக்கு எழுந்தருளின தினத்திலே கலி பிரவேசித்தான், கலியுகம் அப்பொழுது தொடங்கிற்று என்பதாக தெரியும். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவியா பிருதுலோஜனா மோகயித்வா ஜெகத் சர்வம் கதஸ்வம் ஸ்தான உத்தமம் என்பதாக வியாசர் கலங்கி போனார். பெருமாள் திருநாட்டுக்கு எழுந்தருளின பிறகு பூமியிலே எல்லாம் வெறிச்சுன்னு ஆயிடுத்து மகர்ஷிகளுக்கு, மகான்களுக்கு, தத்துவவித்துக்களுக்கு. நம்முடையதான சனாதன தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டு ரட்சித்து கொண்டு வந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எல்லாம் இருட்டி போனா போல ஆயிடுத்து, வெறிச்சுன்னு ஆயிடுத்து. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லி அழறாரு வியாசர். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவியா பிருதுலோச்சனா மோகயித்வா ஜெகத் சர்வம் கதஸ்வம் ஸ்தானமுத்தமும். தன்னடி சோதிக்கு எழுந்தருளிவிட்டானே பிரான், இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய அற்புதமான லீலைகளினாலே பவித்திரமாக்கி கொண்டு எல்லா மகர்ஷிகளையும் எல்லா மகாங்கள் சத்தான புருஷர்களையெல்லாம் பரமானந்தப்படுத்தி கொண்டு இந்த பூமியா பூமாதேவிக்கு ஒரு புது தெம்பை கொடுத்து கொண்டு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி கொண்டு சாது சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு அசத்துக்களையெல்லாம் ஒழிச்சு கொண்டு இப்படி களபிடுங்கிக் கொண்டு எல்லாரையும் களிப்பூட்டி கொண்டிருந்த சர்வேஸ்வரன் இப்படி மறைஞ்சு போயிட்டானேன்னு எல்லா ரிஷிகளும் இந்த பெருமாள் மறைஞ்சி இந்த பூமியிலே இனிமேல் மற்றவர் கண் காண நாம் சஞ்சரிப்பதற்கு கூட பிடிக்காம சடார்னு எல்லா தபஸ்விகளும் எல்லா யோகீஸ்வரர்களும் மக்களுடைய கண் பார்வையிலிருந்து பஞ்சாய் போய் மறைஞ்சு போயிட்டார்கள். ஒருத்தரும் கண்ணிலேயே படல அதுக்கப்புறம். அதுதான் பாரத தேசத்துக்கு முதல்ல ஏற்பட்ட பெரிய துக்கம். தபஸ்விகளாயும் யோகேஸ்வரர்களாயும் இருந்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷர்களாயிருந்து அபாரமான சித்திகளோடு ஜனங்கள் எல்லாரும் ஸ்மரித்த மாத்திரத்தினாலே அவளை கைகூப்பி அவா காட்டின வழியிலே தங்களுடையதான வாழ்க்கை நெறியையும் தங்களுடைய சித்தாந்தம் பக்தி முதலான விஷயங்களையும் அமைச்சு கொண்டு இப்படி தேசம் பூரா நன்னா இருந்தது. பெருமாள் திருநாட்டுக்கு எழுந்துள்ளின பிறகு ரிஷிகள் எல்லாரும் இந்த பூமியிலே மற்றவர் கண்காண வசிப்பதும் தகாது, கலியுகம் வேகமாக பிரவேசிச்சுடுத்து, இந்த கலியுகத்தில் நாம் மற்றவர்களோட கலந்து நின்றால் கூட ஆபத்துன்னு எல்லாரும் ரிஷிகள்லாம் ஒரே க்ஷணப்பொழுதிலே கண்காணாமல் மறைஞ்சு போயிட்டா எல்லாரும். அதனாலே நல்லவர்கள் விசேஷமானவர்கள் உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடியவா யாரும் லோகத்திலே இல்லாத போனதுனாலே ஜனங்களுக்கு திடீர்னு தகைச்சு போயிட்டா. என்ன வழி நமக்கு, எது உபாயம், எது ஹிதம், எது புருஷார்த்தம் என்று நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட மகான்கள் இல்லை. அதனால அடியோட மகான்களே இல்லைன்னு சொல்லிட முடியாது. தபஸ்விகளாயும் யோகீஸ்வரர்களாயும் இருந்த மகான்கள் மறைஞ்சு போனதுனாலே அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வித்வான்களாயிருந்து பண்டிதர்களாயிருந்து பக்திமான்களாயிருந்தவா அவா தான் இப்போ முன் உதாரண புருஷர்களாக இருக்க ஆரம்பிச்சா. அவர்கள் தபஸுக்கு அடுத்தது என்ன வசத்தியானதுன்னு பார்த்தா வேதங்களிலே சொன்ன கர்மாக்கள் யாக யஜ்ஞாதிகள் தான், அதுதான் மனசுத்தியையும் ஒரு நெறியான வாழ்க்கையையும் பகவத் ஆராதனத்தையும் காட்டி கொடுத்ததுனாலே எங்கு பார்த்தாலும் அந்த வேதமும் வைதிகமும் யாக யஜ்ஞாதிகளுமாக பரவ ஆரம்பிச்சது. ஏற்கனவே இருந்தது தான், அதில் முக்கியமாக மறைஞ்சு போனது தபஸும் யோகமும், அதுதான் முக்கியம். தபஸ்னா என்ன, யோகம்னா என்னென்ன? தபஸுன்றது ரொம்ப காய கிளேஷம் பண்ணி ஜலத்துக்குள்ளே நிற்கிறது, நெருப்புக்கு நடுவிலே நிற்கிறது, ரொம்ப கஷ்டமான ஸ்திதிகளிலே நிற்கிறது, ஒரு விரலில் ஒத்த காலில் கட்ட விரலில் அப்படி நிற்கிறது, தலைகீழாக நிற்கிறது, நெடுங்காலம் சிரமப்பட்டு அன்ன ஆகாரமின்றி சரீரத்தையே மறந்து அப்படியான ஒரு தியானம், அதனாலே வரக்கூடிய சித்திகளுக்காக பண்ணக்கூடியது தபஸ். யோகம்ன்றது அகரகர் தினம் 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 அது யோகாபியாசம் என்பதாக சொல்லி அந்த தபஸ்லேயும் யோகாபியாசம் உண்டு. ஆனால் இது தினந்தினம் யோகாபியாசம் பண்ணி அந்த யோகாபியாச சமயத்திலே தனக்கு இஷ்டமான மூர்த்தியனுடைய ஹிருதயத்திலே நிறுத்தி வச்சு அந்த மூர்த்தியினுடையதான திருமேனி வைபவம், அதாவது அந்த மூர்த்தியினுடையதான விக்கிரகத்தினுடைய அழகு, அந்த மூர்த்தியினுடைய கல்யாண குணங்கள், அதனுடைய சரித்திரங்கள், இதெல்லாம் மானசீகமாக அனுபவிச்சுண்டு வரைச்சே இது சிரமப்பட்டு தபஸ் போலே நெருப்புக்கு நடியில் நெருப்புக்கு மத்தியத்தில் நீருக்கடியில் என்றெல்லாம் இல்லாமல் இருந்த இடத்துல சுகமான ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு செய்வது யோகம் இல்லை. இது மாதிரி இது இந்த யோகத்துக்கும் அபாரமான சித்திகள் உண்டுனாலும் இந்த பக்தி யோக இதிலே பக்தி யோகம் என்று பகவத் விஷயமாக ஸ்ரீஹப்பதியான நாராயணன் விஷயமாக இருந்தால் இந்த யோகமானது மோக்ஷோபாயம் என்று இதை சாஸ்திரத்திலே உபனிஷத்திலே ஸ்பஷ்டமாக சொல்லி வச்சு அனுஷ்டிச்சுட்டு வந்தவா இவாள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டதுனால அடுத்தபடியாக கர்மாக்களை அனுஷ்டிச்சு வைதிகமாக இருந்து வேதகோஷத்தோட விசாரமான இவர் வாழ்க்கை நடத்தி வந்தவாளுக்கு பெரிய சோதனை வந்துடுத்து. ஏன்னா இந்த கர்ம ரிஷிகள் என்றால் சாட்சா்காரம் உடையவர்கள், அப்பேற்பட்டவர்கள் இல்லாத போனதுனாலே சாட்சா்காரம் இல்லாதவாளுடையதான அனுஷ்டானத்துக்கு என்ன இருந்தாலும் ஒரு மதிப்பு குறைவு தான். அவளுக்குமே தங்களுடையதான அனுஷ்டானத்துக்கும் உண்டான பலன் எல்லாம் சாட்சா்கரிக்கிற சக்தி இல்லைன்னால ரிஷிகள் போலே ஒரு உதாரண புருஷர்களாக இருக்க முடியாது. இந்த சமயத்துலலாம் பாரதத்துக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்ன சோதனை வந்ததுன்னா, இந்த கர்மாக்களினாலே என்ன பிரயோஜனம்? இந்த கர்மாக்கள் எல்லாம் உண்மையாகவே சத்தான கர்மாக்களா? ஏன்னா யாக யஜ்ஞாதிகள் என்பது பசு ஹிம்சையை அடிப்படையாக கொண்டது. பசு என்றால் பசு என்றால் நாம் சொல்ல கவு அது இல்லை, கோ என்று சொல்ல முடியாது அந்த பசு இல்லை. ஆனால் யாக யஜ்ஞாதிகளிலே ஆடு அஸ்வம் முதலானதான பசு ஹிம்சைகள் உண்டு. இதெல்லாம் சூக்ஷ்மமாக யாகங்கள் என்பது சாட்சாத்து சர்வேஸ்வரன் வரையும் திருப்தி பண்ணக்கூடியது என்பதான இது வைதிக தர்மம், சனாதன தர்மம், வேதோக்தமான தர்மம் என்று இருந்தாலும் கலியுகத்தினுடைய பிரவேசத்திலே அஹிம்சைதானே ஒரு ஜீவனுக்கு அவசியம். அஹிம்சைதான் அவசியம், அமைதி தான் அவசியம், தர்மந்தான் அவசியம். இதை தவிர இன்னும் அஹிம்சையை கடைபிடிக்கா ஹிம்சையை கடைபிடிக்கக்கூடியதான வேத மார்க்கமானது தப்பு என்று தன் கையாலே தன் கையாலே ஒரு ஜீவஹிம்சை செஞ்சு தெய்வத்தை ஆராதிச்சா அது எப்படி வசத்தியா ஒரு ஆத்மக்ஷேமமாக இருக்க முடியும்? ஒரு ஆத்மாவை அழித்து ஒரு ஆத்மா க்ஷேமத்தை அடைய முடியுமா என்று அந்த வேத வைதிக மார்க்கத்துக்கு விரோதமாக யஜ்ஞார்த்தம் பசவ சிருஷ்டாக என்று மனு சொல்லியிருக்கார். நிறைய மிருகங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கன்னா அந்த மிருகங்கள் எல்லாம் ஏதோ பாவத்தினாலே வந்து அந்த பாவம் அதுகளுக்கு எப்படி தீரும்னா யாகத்திலே அவைகள் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த ஜென்மாக்கள்லாம் கூட உடனேயே தேவலோகத்துக்கு போய் அங்கிருந்து இன்னும் மேலே மேலே வசத்தியாக முக்தியை கூட அடையக்கூடிய வழி இருக்குது அப்படின்றதுனாலே நவாபு வேதன்மரிய சேனரிஷ்யதீங் எத்ரயந்தி சுகிருதோ நாபி துஷ்கிருதா தத்ரத்வா தேவஸ்தவிதானதாதோ என்பதாக சொல்கிறது. அது மாதிரி யாகத்தினுடைய சூக்மம் அதனுடைய பெருமையெல்லாம் போக போக எல்லாருக்கும் சந்தேகத்தை தர ஆரம்பிச்சுடுத்து. இப்படி சந்தேகத்தை வளர்த்து பாழ்படுத்தினவா யாருன்னா பௌத்தர்களும் ஜெயினர்களும். அவா சொன்னா அஹிம்சை தான் முக்கியமான தர்மம், அமைதி தான் ரொம்ப அவசியம், சாந்தி தான் வேணும். அதனாலே அகிம்சையை கடைபிடிக்கணும், சாந்தியை கடைபிடிக்கணும், பொது தர்மத்தை கடைபிடிக்கணும். பொது தர்மம் என்றது மக்களோடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லிணக்கமா இருக்கிறது, தான தர்மங்கள்லாம் பண்றது. இப்படி இந்த பொது தர்மங்கள் தான் அவசியமே ஒழிய யாகங்கள்னும் யஜ்யங்கள்னும் வேதம் சொல்வது எல்லாம் தப்பு என்று ஒரு பிரச்சாரம் ஏற்பட்டது. அந்த பிரச்சாரம் அந்த கலிபுருஷனுடைய வேகத்துல ராஜாக்கள் இந்த புத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் அவ பராமரிக்க ஆரம்பிச்சா. அதுல முக்கியமாக நாட்டுக்கே முதல் தீமை எங்க ஏற்பட்டது அப்படின்னா, சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியனை ஸ்தாபிச்ச பிறகு அந்த வம்சத்திலே வந்த அசோகன் என்பவனாக்கும் அவன் பெரிய பௌத்த சன்னியாசி போல இருந்து, அதே சமயம் ராஜ்யம் தேசம் பூராவும் பாரத தேசம் பூராவும் ஆக்கிரமிச்சு கொண்டு அவன் பௌத்த மதத்தை பரப்பினதுல எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு வேதாந்தமா இருந்தாலும், என்ன ரிலீஜியன் பிலாசபியா இருந்தாலும், ராஜா அதை வந்து விரோதிச்சு அதுக்கு எதிராக நடவடிக்கைகள்லாம் எடுத்தான்னா எப்பேற்பட்ட வேதாந்தமும் நிலைக்காது. ஆக சனாதன தர்மம் என்பது கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே அடி வாங்க ஆரம்பிச்சது. அது இப்படி ராஜாக்கள் எல்லாம் அந்த வைதிக மதத்துக்கு விரோதமாக புத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் ஆதரிச்ச போது அது எல்லாத்துக்கும் மோசமா பாரதத்துல வைதிகமே இல்லாம போயிடும்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதுவும் அசோகனுடைய ராஜ்யமானது பாரதம் பூராவும் இருந்ததுன்னு பாக்குறோம். ஆக இப்படி வைதிகம் எல்லாம் அத்து போன அளவுல பௌத்தனுடையதான மதமும் ஜெயினனுடையதான மதமும் பிரமாதமா வலுப்பெற்று இருந்த காலத்துல அவளுடைய கொள்கைகள் எல்லாருக்கும் அது கலியினுடைய தோஷத்தினாலே பிடிச்சும் இருந்தது. ஏன்னா அமைதி வேணும், சாந்தி வேணும், அஹிம்சை வேணும், தர்மம் தான் வேணும் அப்படின்னா வேற என்ன வேணாம், இதுல என்ன பக்தி வேணாம்னு ஆயிடுச்சு. தெய்வ பக்தியே கிடையாது, தெய்வமே கிடையாது. அதுவும் எல்லாருக்கும் ஓரளவு பிடிச்சு போச்சு. ஏன்னா பெருமாள் கலியுகம் ஆரம்பிச்ச போது மறைஞ்சுட்டாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு பக்தியும், விஷ்ணு பக்தி என்பது மாத்திரம் இல்லாமல் பல பலவிதமான தெய்வங்களிடத்திலே ஜனங்களுக்கு பக்தி வந்துடுச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தியினாலே சண்டை போட்டுக்கிறது, வேதாந்த அவருடைய சித்தாந்தத்தினாலே சண்டை போட்டுக்கிறதுன்னு பல விதமாக ஜனங்களை குழப்பி வச்சிருக்கச்சே, மக்கள் எல்லாரும் என் தெய்வம் வசத்தி என் தெய்வம் வசத்தின்னு பக்தியினாலே சண்டை போட்டுண்டா. இடையிடையே ஏற்பட்டதான பல வேதாந்த கருத்து, அதுவும் அதனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்றதுல எந்த சண்டையும் இல்லாம எந்த தெய்வமும் இல்லாம அகிம்சையை கடைபிடிச்சிருந்து நிம்மதியா சாந்தியா சில தர்மங்களை செய்து கொண்டிருந்தா தான் இந்த ஆத்மாவுக்கு இனிமேல் க்ஷேமம் அப்படின்ற அந்த பௌத்த மதமும் ஜெயின மதமும் ரொம்ப பிடிச்சு போய் பாரதம் பூரா குட்டிச்சுவரா போயிடுச்சு. அந்த பௌத்த மதத்தினுடைய கொள்கை என்ன முக்கியமா அப்படின்னா, தெய்வமே கிடையாது. தெய்வம் எதுக்கு, தெய்வம் என்ன பண்ண போறது, தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அது என்ன உருவம் உள்ளதா, உருவம் உள்ளதா இருந்ததுன்னா அதுக்கு என்ன, நம்ம மாதிரி உருவத்து உருவம் இருந்தாலே எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. அதனால தெய்வம் கிடையாது. உண்மையில பார்த்தா எல்லாமே மாயதான். என்ன எதுவுமே நிலைக்கல பாக்குறோம் நாம. நம்முடைய பெரியவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை, எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செய்து வச்சதெல்லாம் மாறி போறது, உலகமே மாறி போறது, எதுவுமே நிலையில்லாதது. உண்மையில சொல்ல போனா மாயைதான் எல்லாமே. மாயன்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலே சூன்யம் அடிப்படையா, சூன்யதான் சூன்யம் தான் தத்துவம். எல்லாமே இருப்பதாக நினைச்சு கொண்டுதான் இருக்கும். நாமே ஒரு விஷயத்த மறந்துட்டோம்னா அது நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் தரது கிடையாது. அப்ப உண்மையிலே நினைப்பதனால தானே சுகதுக்கம் வருது. இந்த உலகம் இருப்பதே என்று நினைக்கிறதுனால தானே சுகதுக்கங்கள்லாம் வருது. இந்த உலகமே மொத்தம் மாயின்ற உணர்வு எவனுக்கு வருதோ அவனுக்கு இந்த உலகத்தினாலே வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் ஒன்றும் இருக்காதே, அதுதானே சாந்தி. இன்னும் கேட்டால் அதுதான் மோட்சம். அதனாலே முக்தி என்பது என்னென்ன, மானம் இல்லை மேயம் இல்லை என்னும் மற்றொரு வாத நெறியில்லை என்னும் வாது பூண்ட தானும் இல்லை தன் உரையின் பொருளும் இல்லை தத்துவத்தின் உணர்த்தி ஜெயம் இல்லை என்னும் பரமதபங்கத்திலே சுவாமி தேசிகன் ஜெயின மதத்தினுடைய ஒரு சாராருடைய கொள்கையை சொல்றார், பௌத்த மதத்தினுடைய ஒரு சாராருடைய கொள்கையை சொல்றார். இங்கே சொல்லப்பட்டது பௌத்த மதத்தினுடைய பாசுரம். பௌத்த மதத்தை பற்றி சுவாமி தேசிகன் சுருக்கமாக சொன்ன ஒரு பாசுரம். அதில் பௌத்தனும் நாலு விதம், அவளுக்குள்ளேயும் ஒத்துமை கிடையாது, அவளே நாலு விதமாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. ஆனால் இருந்தாலும் இது ஒரு பௌத்த மதம், இதுவும் மாத்தியமிகன் என்று சொல்லும்படி பேர் பெற்று ரொம்ப பிரச்சாரத்தை இருந்தது. அது சொன்னால் எதுவுமே கிடையாது, ஆத்மா கிடையாது, ஜெகத்து கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது, மொத்தமே சூன்யந்தான், எல்லாமே பிரம்மந்தான். இதையெல்லாம் நினைச்சுண்டு நினைச்சுண்டு தான் நாம் ஒரே கோபமும் தாபமும் பட்டு ஆசைகளும் வெறுப்பும் ஏற்பட்டு அவஸ்தப்படுறோம். உண்மையிலே இந்த ஆசையை விட்டு பாருங்கோ, இந்த உலகமே இல்லைன்னு நினச்சி பாருங்கோ, அதே அனுபவத்தில் கொண்டு வாங்கோ, நிம்மதியாக இருக்கும், அதுவே தான் முக்தி அப்படின்னு சொன்னது பல பேருக்கு பிடிச்சி போச்சு. ஆக எப்படி பௌத்த மதம், இதே மாதிரி ஜைன மதம் அஹிம்சையே பிரதானமாக சொல்லி, ஐயோ எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணக்கூடாது, எறும்பு கூட கெடுதல் பண்ணக்கூடாது, எறும்பு நாம் நடக்கிற வழியில் எறும்பு இருக்குமோ என்னவோ, நம் கண் தெரியாமல் அந்த ஒரு ஜீவனை ஹிம்சை பண்ணினா அந்த 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 எறும்பு ஆத்மாவை ஹிம்சை பண்ணினா கூட நமக்கு முக்தி வராது. எப்படி ஒரு ஒரு ஜீவனை அழிச்சுட்டு இன்னொரு ஜீவன் எப்படி முக்தி அடைய முடியும்? அதனாலே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஜீவனையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அதனாலே பௌத்த மதமானது தெரிஞ்சு ஜீவஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்னா, ஜெயின மதம் சொல்லிட்டு தெரியாமல் கூட ஜீவஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு, அதுக்காக மயில் பீலி ஒன்று வச்சுண்டு எப்போ பார்த்தாலும் பெருக்கிண்டு போகிற வழியெல்லாம் பெருக்கிண்டு, தன் மலையை தன் தலையில் இருக்கிற பேனை கூட தான் ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த பேனை கூட சாகடிக்கக்கூடாது. அதனால் தலையில் பேன் வராமல் இருக்கிற அளவுக்கு மயிர் இல்லாமல் வச்சுக்கணும். மயிரை கூட என்ன பண்ணணும்னா அதை சீவி எடுக்கக்கூடாது, அதை வெட்டி எடுத்தா கூட அதில் ஜந்துக்கள், அதனால பிடுங்கியே போட்டுணும். இப்படின்னா ஜெயின மதத்தில் ரொம்ப, அதாவது ஏதோ அஹிம்சையை கடைபிடிக்கிறது தான் உலகத்திலேயே உத்தமோத்தமமான தர்மம்னு, அஹிம்சையினால தான் மோட்சம் வரும் அப்படின்னு இல்லாத நாடகம்லாம் நடிச்சான்னா அதை பார்த்து ஜனங்கள் மயங்குவா? மயங்கத்தானே மயங்குவா? ஐயோ அவர் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமா? பரம சாது, சாதுன்னா சாது, அப்படி ஒரு சாது அவெல்லாம் காலால் தெரியாமல் எறும்பை கூட மிதிக்க மாட்டா அப்படின்னா அதை பார்த்து மயங்கிறதுக்கும் எத்தனையோ சில அஜ்ஞானிகள் இருக்கத்தானே இருப்பா. அப்போ அவள் பேசுகிற வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்பா, அது அவளுக்கு பிடிச்சி போயிடும். அவள் ஏதோ ஒரு வேதாந்தம் சொல்லுவாள், சியாதஸ்தி சியான்னாஸ்தி அப்படின்னு எல்லாம் இருக்கும் இருக்குது இல்லாமலும் இருக்குது. இதை பற்றி என்ன, நாம் நமக்கு வேண்டியது நம்ம குருவினிடத்திலே நாம் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு தெய்வ பக்தியை மாற்றி எல்லாருக்கும் குரு பக்தியை போதிக்க ஆரம்பிச்சு விட்டா பௌத்த மதத்துலேயும் ஜெயின மதத்துலேயும். அதில் விசேஷமாக குரு பக்தியை ரொம்ப போதிச்சு குரு தான் அனுகிரகம் பண்ணுவார், அவள்லாம் தீர்த்தங்கிறாள், அவள்லாம் எப்பவுமே மேன்மையோடு தான் இருப்பாள், அவளுடைய அனுகிரகத்தினாலே நமக்கும் ஆத்மாவுக்கும் முக்தி வரும், மற்றபடி தெய்வம்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஆக வேதத்தில் சொன்ன கர்மாக்களை ஒழிச்சு, வேதத்தில் ஸ்ரத்தைய ஜனங்களிடமிருந்து அடியோடு ஒழிச்சு, ஆக இப்போது இந்த பௌத்த மதமும் ஜெயின மதமும் செய்து கொடுத்தது வேத பக்தியை ஒழிச்சா, வேதத்திலே சொல்லப்பட்ட பரதத்துவமான ஸ்ரீயப்பத்தினிடத்திலேயே பக்தியை ஒழிச்சா, ஆக அது பிரமாணங்களிலேயும் பக்தியை ஒழிச்சு, பிரமேயமான பெருமாளிடத்திலேயும் பக்தியை ஒழிச்சு கட்டி, இவெல்லாம் ஒரு புது மதத்தை ஏற்படுத்தி பாரதம் பூரா அநேகமாக வைதிகமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி வச்ச போது, ஐயோ வேதம் இப்படி போயிடுதே, எவ்வளவு தத்துவமானது, எப்படி அபௌருஷேயமானது, எப்படி பாரலௌகிகத்தெல்லாம் பிரத்யக்ஷமாக சொல்வது போலே சொல்லக்கூடிய வேதத்தை ஒழிச்சு கட்டுறாளேன்னு. அப்போது இந்த மகான்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து வேதமே உசந்தது, வேதம்தான் உசந்தது, வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்கள் தான் உசந்தது, அதை அனுஷ்டிச்சா தான் ஒருத்தன் நன்னா இருக்க முடியும்னு. அப்போ மீமாம்சக மதம் ரொம்ப இதெல்லாம் ஏற்கனவே இந்த கொள்கைகள்லாம் வியாசரே விசாரிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பிரபலமாக போயிடுத்து, அதான் இப்போ சொல்ல வருது. அதில் மீமாம்சக மதம்னு ஒன்று ஏற்பட்டு கர்மா தான் உசந்தது. தெய்வத்தை பற்றி என்ன விசாரம், கர்மா பண்ணால் தெய்வம் தானே பலன் கொடுக்க போகிறதோ, தெய்வம் இருக்கா இல்லையான்னு கூட விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன் விசாரிக்கிறீர்கள், அது இல்லைன்னே வச்சுக்கோங்க. இப்போ என்ன, இப்போ அதனால தெய்வமே இல்லை போங்களேன், கர்மா தான். வேதத்தை விட்டுட்டு ஒரு ஒரு எப்படி ஒருத்தன் நல்ல வழிக்கு போக முடியும்? அதனால வேதம் தான் நல்ல வழி, வேதத்தில் சொல்ல கர்மாக்கள் தான் நல்ல வழி, மற்றபடி தெய்வத்தை பற்றி சிந்தனையே வேண்டாம், தெய்வம் இல்லை போங்களேன் அப்படின்னு சொல்லி சில பெரியவாள் ஆரம்பிச்சது என்ன ஆச்சு, கடைசியில் தெய்வமே இல்லை கர்மா தான் உசந்தது அதுவும் வேதமான வேதத்திலே சொன்ன கர்மா தான் உசந்தது அப்படின்ற ஸ்திதி வந்துடுச்சு. ஆக இப்ப என்ன நிலைமையில இருந்ததுன்னா, வேதமும் வைதிக மார்க்கமும் அடியோட கூடாது, அஹிம்சையும் சாந்தியும் தர்மமும் தான், இதுதான் ஆத்மாவுக்கு நிம்மதியை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும்னு சில சித்தாந்தங்களும், வேதம்தான் காப்பாற்றும், வேதத்துல சொன்ன கர்மாக்களை பண்ணி கர்மாக்களை பண்ணு பலன் தானே வந்து கொட்ட போறது, இது எதுக்கு அந்த தெய்வமா இந்த தெய்வமானு விசாரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, வாண்டவே வேண்டாம், தெய்வமே இல்லை போங்கோ, கர்மா பண்ணா தானே பலன் வரப்போறது, தெய்வம் கொடுக்குற தெய்வம் தானே கொடுத்துக்கிட்டோம், அதுக்கு அதுக்கு அது என்ன தெய்வத்தை நம்பிட்டு தானே ஏன் இப்ப சண்டை போட்டுக்கிறோம் நம்ம அந்த தெய்வமா இந்த தெய்வமானு. அதனால மொத்தம் கர்மா தான் முதல்ல, கர்மாவே தான் தெய்வம் போங்களேன் அப்படின்ற அளவில் வேத மந்திரத்தையே தெய்வமாக்கி வேதத்தினுடைய கர்மாக்களுக்கே பிராதானியத்தை கொடுத்து அப்படி பிரச்சாரம் நடந்தது. இப்படி மீமாம்சக மதம்னு, இப்படி பௌத்த மதம், மீமாம்சக மதம், ஜெயின மதம், இது நடுவில் இன்னும் புது புது கொள்கைகள்லாம் ஏற்கனவே இருந்தது வலுத்து போச்சு. என்னென்ன இந்த உலகத்துக்கு எது காரணம், இந்த காரணம்தான் எது காரணமோ அந்த காரணத்தை கண்டு நாம் அந்த காரணத்தை தாண்டிட்டோம்னா நாம் இந்த உலகத்தையே கடந்துடுறோம், அப்புறம் நமக்கு சுகதுக்கங்கள் கிடையாது, ஜென்மாக்கள் கிடையாது. எது காரணம் அப்படி, எது காரணம், இயற்கை தான் காரணமா, அது இயற்கை என்பது பெருசா இருக்கே மொத்த இயற்கையும் சேர்ந்து காரணமா, இல்லைன்னா அது ரொம்ப, இப்போ ஒரு நகரம் அமைக்கிறோம், அந்த நகரத்தை அமைக்கச்சே அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தான் டெவலப் ஆகுது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு எது காரணம்னா ரொம்ப சப்டில் பார்ட்டிகளாக இருக்கிற அந்த பரமாணுக்கள் காரணமாக, இல்லைன்னா மொத்தமாக இருக்கிற பெரிய இயற்கையான பிரகிருதி காரணமாக, சில பேர் பிரகிருதி தான் ஜகத்துக்கு காரணம் அதுதான், அதனால் அந்த பிரகிருதியை வசப்படுத்தி அதை தாண்டி அதை மீறிட்டான்னா அவன் முக்தனாயிடுறான் அப்படின்னா, இந்த பரமாணு தான் ஜகத்துக்கு காரணம், அந்த பரமாணுகள் தான் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே குட்டி குட்டியாக சேர்ந்து பெருசாகி வஸ்துக்கள் ஆகி பெரிய பிரபஞ்சமானது. ஆனால் எதுவாக இருந்தாலும் எப்படியும் ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கத்தான் இருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு அதிசயங்கள்லாம் நடக்காது. அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவன் எந்த ஈஸ்வரன் அப்படின்னு விசாரிக்கச்சு அதெல்லாம் வேதத்தை வச்சு நிர்ணயம் பண்ண அவசியம் அது வேண்டாம். அது அது இப்படியாக சர்வஜனாக இருப்பான், சர்வசக்தியாக இருப்பான்னு பொதுவாக அந்த தெய்வத்தை ஒரு பெரிய ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சைன்ட்னு அப்படி வேணால் நினச்சிக்கலாமே, எப்படியோ ஒரு குறிப்பிட்டு ஒரு தெய்வத்தை போய் பிடிச்சுண்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு கூட திருமேனி உண்டு, சங்க சக்கரங்கள் உண்டு, அழகாக இருப்பார், நீலமேக சாமணனாக இருப்பார், பீதாம்பரதாரியாக இருப்பார், இப்படிலாம் சொல்லிட்டு போனான்னா அது ஒத்துக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா தெய்வத்துக்கு உருவம் சொல்வதே பிடிக்கல. உருவம்னா என்ன, அப்போ நம்ம போல ஒரு உருவத்தை சொன்னால் நமக்கு எத்தனையோ பசி தாகம் இருக்குது, அதே மாதிரி மலை ஜலாதிகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆபாசத்தையுடையதான சரீரத்தை போய் ஒரு தெய்வத்துக்கு சொல்வது தகாது. அதனால மொத்தத்தில் இப்படி ஒரு நையாயிகன் ஒருத்தன், சாங்கியன் ஒருத்தன், இப்படி பல பேர் ஏற்பட்டு விட்டான். பரமானு தான் ஜெகத்காரணம்னு நையாயிகள், அதே மாதிரி பிரகிருதி தான் இயற்கை தான் முழு பொருளாக இருந்து ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லி சாங்கியன், இவ்வளோ வேதாந்தம், இதை விட இன்னும் நிறைய. ஆக மொத்தத்தில் இப்போ நான் சொன்னதை கேட்டால் அநேகமாக கேட்டவன் எல்லாருக்கும் குழம்பியே போயிருக்கும். இந்த இப்படி குழம்பி இருந்தவா தான் அப்போ இருந்தா, அதில் தீவிரமாக இருந்து நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு குழம்பாமல், குழம்பி இருக்கச்சேவே நாங்கள் குழம்பாமல் இருக்கோம்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரியான இப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டோ இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ அப்போ கிடையாதுங்கிறதுனாலே நிறைய பேருக்கு வேதாந்த விசாரத்துக்கு நிறைய அவகாசம் வேறு இருந்தது. அதனாலே பாரத தேசம் பூரா இந்த இந்த ஃபிலசாபிக்கல் ஃபிலாசபி ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே அது மாதிரி ஒரே சண்டை. இது நடுவில் ராஜாக்கள் வேற ஒவ்வொருத்தரும் மூளைக்கு மூளை தொந்தரவு பண்ணிட்டு அவனவன் அவனவனுக்கு வேண்டிய பிடிச்சதான மதங்களை பிடிச்சுண்டு ஜனங்களை ஹிம்சிக்கிறதும் இப்படி ஒரே போர்க்களம் வேற. இப்பொழுது பாரத தேசம் ஒரே பூமியாக இருக்கிறதுனால இப்போ பாரத தேசத்துக்குள்ள வந்து ராஜாக்கள் சண்டை அப்படின்லாம் கிடையாது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, சேரன்னா சோழன் மேலே சண்டை, சோழன்னா பாண்டியன் மேலே சண்டை, பாண்டியன்னா பல்லவன் மேலே சண்டை, பல்லவன்னா சாளுக்கியன் மேலே சண்டை, இப்படியே சாளுக்கியன்னா வடதேசத்தில் இவன் மேலே சண்டை, அவன் மேலே சண்டை, ஒரே தேசம் எல்லாம் 200 மைலுக்கு போகுது ஒரு ராஜா. ஆவாம எப்போ பார்த்தாலும் அடுத்த இப்போ அடுத்தவனோட சண்டை போடுறது. இப்படி தேசம் அமைதி இல்லாமல் ராஜாக்களுடைய தொந்தரவுனாலையும் வேதாந்தங்களுடைய குழப்பத்தினாலையும் ஜனங்கள் ரொம்ப சிரமமான தசை அது. இப்படியான தசையில தான் ஸ்ரீ சங்கராச்சாரியர் இது எல்லாத்தையும் ஒரே குடைக்கிழ முதல்ல சரிப்படுத்தணும். இத்தனை ஜனங்களும் இவ்வளவு குழம்பி போயிருக்கா. கலியுகத்தினுடைய பிரவேசத்தினாலே, பௌத்த ஜெயின மதங்களுடைய ஆதிக்கத்தினாலே, மீமாம்சகாலுடையதான ஒரு பிடிவாதத்தினாலே பரபிரம்மம் என்ற ஒரு ஒரு தத்துவத்தையே மறந்து கிடக்கிறா. இது ரொம்ப மகா தப்பு. இது எந்த பரபிரம்மந்தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமா இருக்கோ அந்த பரபிரம்மத்தையே எல்லாரும் மறந்து கிடக்கிறாளே, இது ரொம்ப தப்பாச்சே. அதனால முதல்ல பரபிரம்மத்தை ஜனங்களுக்கு உண்டுன்னு சொல்லணும். வேதத்திலே சொன்ன கர்மாக்கள் உண்டுதான் அப்படின்னு சொன்னாலும் வேதத்தினுடைய கர்மாக்களையே செஞ்சு கொண்டிருந்தா எப்ப ஞானம் வரப்போறது? கர்மாக்களினாலே ஞானம் வருமா? கர்மா செய்வது என்பது கர்மாக்களினாலே பலன்தான் வருமே ஒழிய கர்மாக்களினாலே ஞானம் வராது. ஞானத்தினால்தான் மோட்சம். இதுல ஒண்ணு நிச்சயம், இதுல சந்தேகம் கிடையாது. ஞானான் முக்தி என்பது பொதுவாகவே எல்லா வேதாந்த் எந்த கொள்கையை கடைபிடிக்கிறவாளும் சொல்லுவா. ஆனால் ஞானத்தினால்தான் முக்தி. உண்மையிலே ஜனங்களுக்கு பிரம்மந்தான் ஜெகத்து, பிரம்மந்தான் ஜெகத் காரணம் அப்படின்ற கொள்கையே மறந்து போயிடுதே. அப்படிங்கிறதுனால எல்லாமே பிரம்மந்தான், எதுவுமே பிரம்மந்தான் அப்படின்னு அவர் அத்வைதவாதத்தை சில உபனிஷத் வாக்கியங்களை முன்னிட்டு கொண்டு பிரபலமாக பிரச்சாரம் பண்ணார். அவருடைய வாத சாமர்த்தியத்தினாலையும் அவருடைய அந்த தப்போ விசேஷத்தினாலையும் அவருடைய மூர்த்தியினுடைய ஒரு ஆகர்ஷத்தினாலையும் அவர் வாக் சாமர்த்தியத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் அந்த இளம் வயசுலேயே சன்னியாசியாகி அது ஒரு பரிபூர்ண சன்னியாச தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டினதுனாலையும் ஜனங்கள் அப்படியே சாரி சாரியா அவர் பக்கம் சாய ஆரம்பிச்சா. அதனால காலடியிலே பிறந்து இதுவரைக்கும் இந்த ஹிமவத் பர்வதத்திலே பத்ரிகாசிரமம் வரைக்கும் அவர் சஞ்சாரம் பண்ணி அவர் 32 வயசுக்குள்ளே மிக ஸ்தாபிச்சது அத்தியுதம்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் குழம்பி கடந்ததான இந்த பாரத தேசத்துல இத்தனை மதங்களுக்கும் பதிலடி கொடுக்கணும்னு அவர் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சு அந்த சின்ன வயசுல அவர் சாதிச்சது மகா அற்புதம். அது அதுக்கு எவ்வளவோ ஞானம் வேணும், எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கணும். அதுவும் சன்னியாசியா இருந்து நடையா நடந்து பாரதத்துல கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் அதுவும் அந்த காலத்துல இருந்த கிராமங்களுக்கெல்லாம் அதுவும் போக்குவரத்து இல்லாததான காலத்திலே அந்த சங்கராச்சாரியர் பெரிய அவதார புருஷராக வந்து பிறந்து செய்து வச்சது அத்தியுதம். அதில் முக்கியமாக வேதம் ரொம்ப உசந்தது. வேதத்திலே சொல்லப்பட்டதான பரபிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணம். அந்த பரபிரம்மந்தான் இந்த உலகமாக கிடக்கு. ஆனால் பரபிரம்மே உலகமாக எடுத்துன்னா அப்போ உலகத்தில் இருக்கிற தோஷம் எல்லாம் பரபிரம்மேவோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாம் மாயை. இது உண்மையிலே பிரம்மந்தான் காரணம், பிரம்மந்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இது அவித்யை என்கிறதான ஒரு மாயை தான் உலகமாக கிடக்கிறது. நாம் இந்த அவித்யை ஒழிக்கிறோம். நம்மிடத்திலே ஒரு தெய்வத்தன்மை இருக்கு, நாமே உண்மையிலே பிரம்மந்தான் என்று ஒரு சித்தாந்தத்தை பிரயோஜனம் பண்ண ஆரம்பித்தார். இதில் ஓரம்சம் உண்மையாக இருந்தாலும் பல அம்சங்கள் தப்பு இருக்கு. ஆனால் அந்த காலத்துக்கு இந்த ஜனங்களுக்கு அவ அவ்வளோ குழம்பி போயிருந்தவாளுக்கு இப்படி வாதம் பண்ணாதான் இந்த வேதத்தை நிலை நிறுத்தவும் முடியும், இந்த பௌத்தர்களுடைய மாயாவாதத்தை ஒழிக்கவும் முடியும். பௌத்தர்கள் சூன்யம்தான் தத்துவம்னா பிரம்மமே கிடையாதுன்னு, இது சூன்யம் தத்துவம்னு சொல்லக்கூடாது, பிரம்மந்தான் தத்துவம். ஆனால் பிரம்மத்துக்கு குணம் இருக்குன்னு சொன்னால் அது என்ன, நல்ல குணமா கெட்ட குணமான, நல்ல குணம் மாத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல குணம் மாத்திரம் இருக்கிற பிரம்மத்துக்கு ஏன் இந்த மாதிரி கெட்டதாகவே இருக்கிற உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டிய ஆசை வந்தது? அதனால பிரம்மத்துக்கு குணம் இருக்குன்னு ஒத்துக்க முடியாதுன்னு வாதம் பிரபலமாக இருந்தபோது பிரம்மத்துக்கு நிர்குணம்தான், அப்போது குணமே கிடையாது, அது நிர்குணம்தான். அது ஏன் நல்லது கெட்டது என்ற குணம் இல்லாமல் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு தான் சொல்லியது உபனிஷத்து. அதனாலே சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் இருக்கக்கூடிய சச்சிதானந்த பிரம்மன் தான் மொத்தத்துக்கும் காரணம். அதான் ஜெகத்து. அது மாயினாலே ஜெகத்தா அப்படி அப்படி பிரதிபாதிக்கிறது, அப்படி தோற்றத்தை கொடுக்கறது. ஆனால் உண்மையிலே உலகம் எல்லாம் ஒரே மாயை தான் என்று ஒரு பெரிய வாதத்தை கொண்டு வந்து வச்சு அதை வச்சு கொண்டு அவர் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்தார். அதுக்கு அவரே மாத்திரம் காரணம் இல்லை, அவருக்கு முன்னாடி அவருடைய ஆச்சாரியால் கௌடபாதர் கோவிந்தாச்சாரியர் முதலானவாலும் இருந்தால் அத்வைதவாதம் ஏற்கனவேவும் பிரச்சாரத்தில் இருந்தது தான். அதனால இருந்த பிரச்சாரத்தை வச்சு அவர் பிரபலமாக வேகமாக கொண்டு வந்து பாரதம் பூரா பரப்பி வச்சு அப்படி ஜெயிச்சு ஓரளவு வேதம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் கிரகஸ்தனா இருக்கிற வரைக்கும் ஒரு கர்மாவையும் விடாம செய்யணும். அந்த கிரகஸ்த தர்மத்துல கிரகஸ்தனா இருக்கிற வரைக்கும் வேதத்தை விடவே கூடாது, வேதத்துல சொன்னப்பட்ட கர்மாக்களை விடவே கூடாது, இல்லைன்னா வைதிகமே போயிடும். வேதம் இல்லைன்னா எந்த பெருமையும் கிடையாது. ஒரு அதனால ஜீவனுக்கு நன்மையை செய்யக்கூடியது வேதம் தான். ஆனால் எப்பொழுது இவன் சந்நியாச ஆசிரமத்துக்கு மாறுறானோ அப்பவும் திருப்பியும் கர்மாக்களையே செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா கர்மாக்கள் எல்லாம் விட்டுடணும். எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டு ஞான மார்க்கத்திலேயே போகணும். அப்படியே ஞானியாவே இருக்கணும். பிரம்மத்தையே தியானம் பண்ணணும். எல்லாமே பிரம்மந்தான்னு நினைக்கணும். பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கணும். உண்மையிலே கேட்டா பிரம்மம் வந்து அத்வைத்தம். அது அது பிரம்மத்தை தவிர உண்மையிலேயே வேற எதுவும் கிடையாது. ஏன்னா வேதமும் சர்வங்கலும் இதம் பிரம்மான்னு சொல்றது, அயமாத்மா பிரம்மான்னு சொல்றது, தத்தமசின்னு சொல்றது. பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு சொல்றது. இப்படி சில வாக்கியங்களை முக்கியமா கொண்டு மொத்தம் பிரம்மந்தான் இந்த மாதிரி அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணும். சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா. அதனால பிரம்மத்தை பத்தி கேட்கணும், பிரம்மத்தை பத்தி ரொம்ப சிந்தனை பண்ணணும். பிரம்மத்தையே அப்படியே உருக்கமா நெருக்கமா நானே பிரம்மம் அப்படின்னு அந்த ஒரு அபேத பாவத்துக்கு வந்துடணும் என்றெல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி வச்சது எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. ஏன்னா வேதத்தை ஆசைப்பட்டுருக்கச்சே வேதத்தை நம்ப முடியாத பண்ணி வச்ச அந்த கும்பலையெல்லாம் அவர் ஒழிச்சு கட்டி கர்மா பண்ணணும் ஆனால் பகவானே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மீமாம்சகாலையெல்லாம் நிர்மூலமாக்கி வேதமும் உண்டு பிரம்மமும் உண்டு. கர்மாவும் பண்ணணும். சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்த பிறகு எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம், ஞான மார்க்கத்திலே போனால் போகிறோம் அப்படின்னு இவர் உபதேசம் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாக இருந்தது, பிடிச்சு போச்சு. அதில் தீவிரமாக படம் அப்படியே எப்படி காட்டு தீ பரவரா மாதிரி பரவர ஆரம்பிச்சது அந்த அத்வைதமானது. அதனால சங்கராச்சாரியருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அது. அப்புறம் அந்த இத்தனை ஜனங்களையும் எப்படி மடக்கலாம்னு பார்த்து அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த சித்தாந்தத்தை பரப்ப ஆரம்பித்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வாத சாமர்த்தியத்தினாலே பௌத்த ஜெயின கூட்டங்களையெல்லாம் நேரடியாக மோதி தோக்கடிச்சார். அதே மாதிரி மீமாம்சகாலையும் நேரடியாக மோதி தோக்கடிச்சார். அவர் அதில் தான் ரொம்ப பெரிய மீமாம்சகராக அந்த காலத்தில் நாம் எல்லாம் எப்படி இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் பாஷ்யக்காரர்னு சொல்கிறோம், அத்வைத சம்பிரதாய சங்கரர்னு சொல்கிறோம், அதே போல் அந்த காலத்தில் மண்டனமீஸ்வரர்னு ஒருத்தர் இந்த மீமாம்சகாலுக்கெல்லாம் பிரதான தலைவராக இருந்து பெரிய மீமாம்சகராக இருந்தார். அவர் பெரிய மீமாம்சக ஆச்சாரியனாக இருந்தார். அவரை நேரடியாக போய் மோதினார் சங்கராச்சாரியர். அதுதான் சங்கரருடையதான ஒரு பெரிய சாதனை. நேரடியாக போய் மோதினார் அவரோடு, அவரோட வாதம் பண்ணி அவரை ஜெயிச்சு அவரை அப்படியே மீமாம்சக மதத்திலேருந்து தன்னுடைய அத்வைத மதத்துக்கு மாத்தின்றார். அவர் அவரை மாத்தின போது தான் அவருடைய தேவிகளுக்கு பாரதின்னு பேர். அந்த பாரதின்றவ ஒத்துக்கவே இல்லை. இவர் அத்வைதத்துக்கு மாத்தின போது ஒத்துக்கவே இல்லை. அவளையும் கன்வின்ஸ் பண்ணி அவளும் ஏதோ வாதம் பண்ணினாவோ அவளையும் வாதத்தில் தோக்கடிச்சு அவளுடைய சம்மதியின் பேரில் இந்த மண்டனமிஸ்வரரை அத்வைதியாக மாற்றினது அவருக்கு அப்படியே ஒரு ஜெயத்திலேயே எல்லாரையும் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா அத்தனை மீமாம்சகாலையும் அவர் அத்வைதத்துக்கு மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சி போச்சு. அப்போ அத்தனை மீமாம்சகாலும் அவ்வளவு பேரும் அவ்வளவு அத்வைதிகளாக மாறுறதுக்கு காரணமே மண்டனமிஸ்வரன். அந்த மண்டனமிஸ்வரரையும் அவர் விட்டு கொடுத்த அந்த பாரதியினால தான். ஏன்னா மண்டனமிஸ்வரர் அத்வைதத்துக்கு வந்தால் சன்னியாசியாக வரணும். அந்த பாரதி அனுமல் விட்டு கொடுத்தா அதனால தான் இப்பவும் பார்த்தாள்னா அவள்லாம் பாரதினா சரஸ்வதினு சொல்றது. அதனால அத்வைத ஆச்சாரியாள்லாம் அந்த பாரதின்றவளை மறக்காம இருக்கிறதுக்கு எப்பவுமே அந்த சரஸ்வதி பாரதின்னு தான் பேர் வச்சுப்பான். இதெல்லாம் பார்த்துருங்க, ஜெயேந்திர சரஸ்வதி அப்புறம் சந்திரசேகர சரஸ்வதிகள் பாரதி அந்த மாதிரி தான் ஸ்ருதி. அவள்லாம் அந்த பாரதியும் பேர் வச்சுக்கிறான். அது எதனாலன்னா அந்த சங்கராச்சாரியர் பிறகு அவர் ஏற்படுத்தின பீடங்களுக்கு சாரதா பீடம் என்பதாக ஒரு பேரையும் ஏற்படுத்தி சாரதானாலும் சரஸ்வதி தான். அது இப்படி இந்த சங்கரர் வந்து பல விதமாக பாடுபட்டு ஏற்படுத்தினதான இந்த அத்வைத சம்பிரதாயத்தில் முக்கியமாக என்ன விட்டு போச்சுன்னா ஸ்ரீயப்பதியான நாராயணன் அத்தனை அகிலேய பிரத்யனைக கல்யாணிக குணம் அப்படியே எல்லா கல்யாண குணங்களும் நிறைஞ்சவனான பெருமாள் அந்த கல்யாண குணங்களோடே பூர்த்தியாக வந்து மத்திய கூர்ம ஹயக்ரீவ இப்படியாக விசேஷமான ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் பண்ணி இப்படி கலியுகத்துக்கு முன்னாடி பெருமாளுடைய அந்த அத்தனை கல்யாண குணங்களையும் அனுபவிச்சுண்டு மகரிஷிகள் எல்லாரும் பக்தியோகம்லாம் பண்ணி எத்தனையோ மகான்கள் பெருமாள் அணைஞ்சு முக்தி ஆத்மாவா ஆனதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சங்கரருடையதான அத்வைதம் நேர் விரோதமா இருந்தது. சங்கரருடைய அத்வைதமானது பௌத்தர்களையும் ஜைனர்களையும் இல்ல மீமாம்சகனையும் நைய்யாயிகனையும் வேணா குழப்பி சிதறடிக்கிறதுக்கு உபயோகமா இருந்ததே ஒழிய, ஆனா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு வைதிக மதமானது போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா என்று சொல்லும்படியாக வாஸ்தவத்துல அந்த சர்வேஸ்வரனுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சு சர்வேஸ்வரனுக்கு அடிமை செய்வதே இந்த ஆத்மாவுக்கு எக்காலத்திலும் திருப்தி. அந்த திருப்தி தான் இங்கேயும் நமக்கு வேணும், இந்த திருப்தி தான் முக்தியிலையும் நமக்கு வேணும். அதனாலே அதுதான் முக்தி என்னும் பரமபதத்திலே எம்பெருமானை அடைஞ்சு அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அவருடைய நித்தியசூரிகளான பெயர்பட்ட பாகவதர்கள் எல்லாருக்கும் பெருமாள் திருவுள்ள பிரகாரம் கைங்கரியம் பண்ணி கொண்டு நித்தியசூரிகளுடைய கோஷ்டியிலே தானும் ஒருவனாய் காலதத்துவம் உள்ள போதெல்லாம் தானும் இருந்து கொண்டு பரிபூர்ண பிரம்மத்தை அனுபவிக்கிறதான இந்த ஆனந்தம் இத முக்தி என்று இந்த சங்கர அத்வைதம் சொல்லாம பிரம்மந்தான் எல்லாம் பிரம்மந்தான் எல்லாம்ன்றதுனாலே நமக்கு எப்பொழுது முக்தின்னு சொன்னா எப்பொழுது எல்லாம் பிரம்மம்னு தெரிந்து கொண்டு நாமும் அப்படியே நாமையும் பிரம்மமா நினைச்சுக்கிறோமோ அப்ப அந்த அனுபவ பூர்த்தி எப்ப வந்து நமக்கு அப்படியே பிரம்மத்தோட ஐக்கிய பாவம் வந்துடுதோ அப்போ நாம் முக்தி அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னா அப்போ தத்துவத்துக்கும் ஹிதத்துக்கும் புருஷார்த்தத்துக்கும் வேதம் சொன்ன ரீதியிலே மொத்தம் தப்பா இருக்குன்றதுனால இப்போ இதை கடியோட திருத்த வேண்டியதான பொறுப்புல இருந்தார் பாஷ்யகாரர். இதுதான் பாஷ்யகாரர் அவதரிச்ச போது இருந்ததான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு மேல இப்ப பாஷ்யகாரர் செய்ய வேண்டியது என்ன இருந்தது, எப்படி நம்மாழ்வார் அவர் திவ்ய பிரபந்தங்களை அருளை செய்த போதும் கூட அவர் ஆச்சாரியராக இருக்க முடியாது, ஏன்னா அவர் நான்காவது வர்ணத்தை சேர்ந்தவரானபடியால் மகாயோகீஸ்வராயிருந்து பகவானை பரிபூர்ணமா அனுபவிச்சு ஆக உள்ளடங்காத பக்தியினாலே அப்படி நிரவதிகமாக பாசுரங்களை எல்லாம் பாடி ஆச்சரியமாக அப்படி திருவாய்மொழியெல்லாம் ஜகத்துக்கு கொடுத்திருந்தாலும் ஆச்சாரியராக இருந்து ஒருத்தருக்கு அனுஷ்டானங்களையும் சொல்லி கொடுத்து பக்தியையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பது என்பது அவருக்கு அந்த நிலைமையிலே அது சாத்தியமில்லை. அவரும் அந்த புளிய மரத்தை விட்டு எங்கேயும் போனவரும் இல்லை. இதே போல ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிச்சிருந்தாலும் ஆழ்வார்கள் யாருக்கும் ஆச்சாரியராக இருந்து பெரிய சம்பிரதாயத்தை மேல மேல உருவாக்கி கொடுத்தவா கிடையாது. நாம் பார்க்கிறோம் நம்மாழ்வாருடைய சிஷ்யராக இருந்தார் மதுரகவிகள், பேயாழ்வாருடைய சிஷ்யராக இருந்தார் திருமணி ஆழ்வார் என்று பார்த்தாலும் இவாள்லாம் ஒரு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கி கொடுத்ததான நிலைமையிலே இருந்தவா கிடையாது. அப்போ கலியும் கடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று ஆழ்வார் தாமே மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் இந்த கலியுகம் நிச்சயம் கெடத்தான் போறது, இதே கலியுகத்திலே மீண்டும் கிருதயுகத்திலே எப்படி பகவத் பக்தர்கள் இருந்தாலோ எப்படி கிருதயுகத்திலே எத்தனையோ ஜீவாத்மாக்கள் முக்தி அடைஞ்சாலோ அதே போல இந்த கலியுகத்திலையும் ஒரு வாய்ப்பு வரத்தான் போறது அப்படிங்கிறத ஆழ்வார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நரியும் நரகமும் இந்த நமகனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லைன்ற பாசுரத்துல அனுசந்தானம் பண்ணத ஆழ்வார் திருப்பியும் பெருமாள் தாயாருடைய நியமனத்தினாலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு திவ்ய பிரபந்தத்தை உபதேசிக்க ஆரம்பிச்சு அவருக்கு அத்தோடையே வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து நாதமுனிகளை ஆச்சாரியராக்கி தான் மங்களாசாசனம் பண்ணாரே அந்த கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்றதான இந்த கலியை கெடுக்கும்படியான சத் சம்பிரதாயத்தை அப்போ ஆரம்பிச்சு வச்சார் அவர். அதனால கலியுகத்துக்கு எப்பொழுது திருப்பியும் மோசம் ஏற்பட்டதுன்னா நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணத போது கலியுகத்துக்கு மீண்டும் மோசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால இவ்வளவு தூரம் பாரதம் கலங்கி இருந்த போது நாதமுனிகள் நம்மாழ்வார் அருள் செய்தான திவ்ய பிரபந்தங்களை கொண்டு திவ்ய பிரபந்தமானது பரிபூர்ணமான பரிசுத்தமான தேவதாந்தர கலப்பில்லாததான உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டதான பக்தியோகமானது எப்படி பரிசுத்தமான பகவத் ஸ்வரூபத்தை பகவானுடைய கல்யாண குணங்களை உபாசிக்க சொல்லி கொடுக்கிறதோ அதே போல இது தேவதாந்தர கலப்பில்லாததான எம்பெருமான அனுபவிக்கும்போதான உத்தமமான இந்த திவ்ய பிரபந்தங்களையும் அதே போல இந்த வேதாந்த சாஸ்திரம் நம்மாழ்வார் உபதேசிச்சதான வேதாந்த சாஸ்திரத்தையும் கலந்து கலந்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு உபய வேதாந்த சம்பிரதாயத்தை தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம்னு காட்டி கொடுத்து பிரவச்சனமும் பண்ணி வச்சாரோ, அது அது ஆரம்பித்த உடனே எதுவும் அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்காது. சங்கராச்சாரிய ஸ்தாபிச்சா போலே எல்லாராலையும் ஒரே 32 வயசுல பாரதம் பூரா ஸ்தாபிச்சிட முடியாது. நாதமுனிகளுடைய ஆசை, அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார் வழியா, அப்போ மணக்கால் நம்பி வழியா, ஆள வந்தார் வழியா இந்த சாஸ்திரமானது பரவ ஆரம்பிச்சதுல இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருந்தது. என்ன சிக்கல்னா, இது பிரபத்தி சம்பிரதாயம். இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது ரகசியமானது. பக்தியோகத்தை பத்தி விசாலமாக புராணங்கள்லாம் கூட சொல்லி இருக்குச்சு. பிரபத்தி சம்பிரதாயத்தை ரகசியமா தான் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா, நிச்சயமாக ஸ்ரீஹப்பதியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே பாரத்தை ஒப்படைச்சு இந்த ஆத்ம ரக்ஷா வரம் உன்னுடையதுன்னு சமர்ப்பிச்ச க்ஷணத்திலேயே பெருமாள் இந்த ஜீவாத்மாவுக்கு முக்தியை தருவதா சங்கல்பிச்சு அந்த ஜன்மத்திலே அவனுக்கு மோட்சம் தருகிறான் என்கிறதான இப்பேற்பட்டதான ஒரு ரொம்ப எளிமையான உபாயத்தினாலே பெரிய புருஷார்த்தமான மோட்சானுபவம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கு அவசியமான விஸ்வாசம் வெறும் வார்த்தையினாலே வந்துடாது. நீ சரணாகதி பண்ணிக்கோ உனக்கு மோட்சம் வந்துடும், சரணாகதி பண்ணிக்கோ மோட்சம் வந்துடும்னா இவ்வளவு தபஸ் எங்கே போச்சு, இவ்வளவு யோகம் எங்கே போச்சு, இவ்வளவு யாகம் எங்கே போச்சு, வேதமெல்லாம் கோஷிக்கிற இப்பேற்பட்ட உயர்ந்த கர்மாக்கள்னா எல்லாம் போக ஒரு சரணாகதியா, ஒரு துவயமா, ஒரு உரை ஒரு முறை உச்சரிச்சா போருமா, இதுக்கு போய் இவ்வளவு மோட்சமா, இவ்வளவு புருஷார்த்தமா அப்படின்னு இத ரொம்ப எளிமையா தள்ளி வச்சிருவா, ஓரம் கட்டிடுவான்றதுனால இதுக்கு முக்கியமானது என்ன வேணும்னா மகாவிஸ்வாசம் வேணும். அதுவும் என்ன மகாவிஸ்வாசம்னா, நாம் ஆசிரியிக்கிற ஆச்சாரியனிடத்திலேயும் ஆச்சாரியன் காட்டி கொடுத்த எம்பெருமானிடத்திலையும் ரொம்ப விசுவாசம் போகணும். அந்த விசுவாசம்தான் இந்த பிரபத்திக்கு பெரிய பலம் என்பதனால இதெல்லாம் இது விசுவாசம் வேணும் விசுவாசம் வேணும்னு கூவி சொல்ற விஷயம் இல்லாதபடியினாலே நாதமுனிகளும் ரகசியமாக உத்தியோகொண்டாருக்கு உபதேசிக்க, உயோகொண்டாரும் ரகசியமாக மணக்கால் நம்பிக்கு சொல்லிக் கொடுக்க, மணக்கால் நம்பி ரகசியமாக ஆழ வந்தாருக்கு சொல்லிக் கொடுக்க, ஆழ வந்தாரம் தன் சிஷியர்களுக்கு ரகசியமாக சொல்லிக் கொடுக்க, இப்படி ரகசியமாகவே ரகசியமாகவே இருந்ததப்போ எப்படி பாரத தேசம் பூரா கோஷிச்சுட்டு போக முடியும்? அதனால இந்த சம்பிரதாயத்துக்கு பிரச்சாரத்து இந்த முக்கியமாக இது உயர்ந்த தத்துவமானபடியினாலே எப்படி ஆக்கும், ரத்தனம் என்பது எல்லாரிடத்தையும் இறைச்சிட முடியாது. அரிசி அக்ஷதையா இருந்தா தூக்கி இறைக்கலாம், அக்ஷதையை இறைக்கலாம் சுவாமி, ரத்தனத்தை போய் இறைக்க முடியுமா? அதனால ரத்தனமானபடியினாலே இதை பிரச்சாரமும் பண்ண வேண்டி இருந்தது, அதே சமயம் இறைச்சிடவும் முடியாது. அதான் குரங்கின் கையில் பூமாலையாக்குதல், அம்பலத்தில் அவல் பொறியாக்குதல் செய்யக்கூடாதுன்னு தேசியம். இது என்ன இந்த சம்பிரதாயத்தை போய் குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு இந்தா இப்படி இந்தா இப்படி எங்க பார்த்தாலும் பூமாலையை அரைச்சி வைக்க முடியுமா? இல்லைன்னா அந்த காலத்துலன்னா ராஜாக்கள்லாம் வீதியில போனான்னா ரெண்டு பக்கத்துலயும் மாட மாளிகையில இருந்து எல்லாம் ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாளாம், அப்படியே அவல் பொரிய மங்களாத்தமா இறைப்பாளாம் வீதியில. ராஜா வீதியில நடக்குச்சு அவில் பொரிய இறக்கிறது. இது மாதிரி என்ன பொறி இறைக்கிற மாதிரியா இறைக்க முடியும் இந்த சம்பிரதாயத்தை? சிம்ஹீசன்யம் போலே விஜாதியர்க்கு ரசம் தெரியாதே. சிங்கத்தினுடைய பால் சிங்கக்குட்டிக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற ஒருத்தருக்கெல்லாம் அந்த சிங்க பால்னு நினைக்க கூட சான்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி இது ரகசிய சம்பிரதாயமானபடினாலே இந்த ரகசிய சம்பிரதாயத்தை ரகசியமாவே காப்பாத்தி ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யாளுக்கு மாத்திரம்தான் உபதேசிச்சு அவ அப்படி இந்த தத்துவத்தை காப்பாத்தணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால அது ஸ்ரீபாஷ்யக்காரருக்குமே கூட அப்போ சங்கரர் சாதிச்ச அளவுக்கு பாரதம் பூரா பிரபத்தி சம்பிரதாயத்தை இறைச்சிட முடியல. ஆனா அதுக்காக இந்த சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காம காப்பாத்தி சத்தான நல்ல புண்ணியாத்மா பாக்கியமுடையவாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கிடைக்க செய்ய வேணும்னு பாஷ்யக்காரர் முக்கியமாக இந்த சந்த சித்தாந்தத்தை எப்படி ஸ்தாபிச்சா இந்த பிரபத்தி சம்பிரதாயமாவது நிலைக்கும் என்றதன்னு ஆலோசிச்சு பார்த்து ஆச்சரியமாக ஒரு ஸ்தாபனம் பண்ணி வச்சார். அதுல பாஷ்யக்காரர் பண்ணி வச்சதான முக்கியமான ஸ்தாபனங்கள் சில விஷயம் தரிசன ஸ்தாபகர்னு சொல்றோம் இல்லையா, தரிசன ஸ்தாபகராக ஸ்ரீபாஷ்யக்காரர் செஞ்சு வச்சதான முக்கியமான சில விஷயங்கள் சொல்றோம். இந்த சப்ஜெக்ட் இந்த வாரம் முடியாது, ஆனா இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் சொல்றோம். அவர் பண்ணி வச்ச முக்கியமானது சம்பிரதாயமானது வெறும் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆச்சாரியன் சிஷ்யன் கிரகத்துல மாத்திரம் உபதேசம் பண்ணி கொண்டு போனால் அது ஒரு சோசியல் மூமெண்டா இருக்காது. அது சொசைட்டில எல்லாரும் இன்வால்வ் ஆகணும்னா இந்த சம்பிரதாயத்தையும் கோவிலையும் இணைக்கணும். எந்த அர்ச்சாவதாரத்தை சாட்சாத் சர்வேஸ்வரனாகவே புராணங்களும் ஆழ்வார்களும் காட்டி கொடுத்து பரமபதத்திலே இருக்கிற பெருமாளே தான் அங்கு வைத்து இங்கு பிறந்த ஆதியன்சோதி என்பதாக அங்கு இருக்கிற பெருமாளே தான் இங்க வந்து அர்ச்சாவதாரமாக வந்து பண்ட நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் துண்டமாய் விரிந்த பிறங்குளியனலும் பெருகிய புனலுடனும் கொண்டல் மாறுதமும் குறைகளல் ஏழும் ஏழுமா மறைகளும் விசும்பு மண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமான கரமந்தானே. எது பரதத்துவமோ எது ஜெகத்காரணமோ எது எல்லாத்துக்கும் ஆசிரியமோ எது சர்வாந்தரியாமியோ எது எல்லா வேதங்களும் கொண்டாடுறதோ எது எல்லா யஜ்ஞஸ்வரூபியா இருக்குமோ அப்பேற்பட்டதான உயர்ந்த பரதத்துவமானது தான் அத்தனை பிரபாவங்களையும் எல்லாத்தையும் மறைச்சு விட்டு சாதாரண ஒரு விக்கிரகமாக கொஞ்சம் கூட தன்னை பரதத்துவம் என்று அப்படியே பிரமிச்சு விட வேண்டாம். நான் ரொம்ப சுலபம் என்று எப்படி ஆக்கும் எந்த கண்ணானது கட்டையை பார்க்குமோ கல்லை பார்க்குமோ புல்லை பார்க்குமோ அதே போலயே இந்த விக்கிரகத்தையும் சேவிச்சா சேவிக்கலாமே என்று பெருமாள் தான் இந்த கண்ணுக்கு விஷயமா இலக்காய் இருக்கிறவன் சாட்சாத் திருவஷ்டாட்சரத்தினுடைய அந்த மந்திரத்தினுடைய சாட்சாத் உருவம் அவன் வந்து கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நேராழ்வர். எந்த நாராயணன் என்கிறதான நாமத்தை நாம் ஆச்சாரிய உபதேசத்தினாலே தெரிஞ்சுக்கிறோமோ மந்திரார்த்தத்தை எல்லாம் உபதேசத்தினாலே ஆலோசிச்சும் மனசினால மாத்திரம் தெரிக்கிறோமோ அப்பேற்பட்டதான திருவட்டாட்சரமே அப்படியே மூர்த்தியாக அர்ச்சாவதாரமாக கிடக்கிறது என்று ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அந்த திருவட்டாட்சரத்தை தான் ஒவ்வொரு கோவில்லையும் போய் சேவிக்கிறேன்னு சொல்லி எந்த திருவட்டாட்சரத்தை பெருமாள் உபதேசம் பண்ணாரோ அதே திருவட்டாட்சரத்தை அதே சப்தஸ்வரூபமான சாட்சாத் நாராயணனை நான் விக்கிரக ரூபியாக அர்ச்சாமூர்த்தியாக அந்தரங்கமாக பேசுற தெய்வமாக ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் நேர பார்க்கிறனே பார்த்தனே எவ்வள் கிடந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் கண்டுகொண்டேன் கடல் மல்லை தலகையனத்தே என்று ஒவ்வொரு ஊராக போய் ஆஹா இதோ இருக்கே திருவட்டாட்சணம் இதோ இருக்கானே மந்திரமூர்த்தியான சர்வேஸ்வரன் இதோ இருக்கானே பரதத்துவம் இதோ இருக்கானே சர்வாந்தரியாமியானும் என்று எப்படி அர்ச்சாவதாரம் இப்படி பரதத்துவமாக நம்ம ஆழ்வார்கள் காட்டி வச்சிருக்க அந்த அர்ச்சாவதாரத்தை அப்படியே இந்த சித்தாந்தத்தோடு சேர்த்து இணைச்சு ஆத்துல மாத்திரம் குரு உபதேசம் சிஷ்யன் உபதேசம் பெற்றுக்கிறதுன்னு இல்லாம இது ஆலயத்தோடு சேர்த்து வைக்கணும் என்பதனால் நம்ம சித்தாந்தத்துல மட்டும்தான் என்ன ஆராய்ந்து பூமண்டலம் பூரா ஆராய்ஞ்சு பார்த்தோம் நம்ம சித்தாந்தத்துல மட்டும்தான் அந்த எம் ஆலய வைபவங்களும் சித்தாந்தத்தினுடையதான போக்கும் ரெண்டும் ஒன்னா கலந்து இப்போ பெருமாள் அனுபவிக்கிறோம்னா எந்த பெருமாள் இடத்திலே சரணாகதி பண்ணலாம்னாரா எந்த பெருமாள் இடத்திலையா அர்ஷாவதாரத்திலே வந்து சரணாகதி பண்ணுங்கன்னு பாஷ்யக்காரர் அதைத்தான் தான் பண்ணியும் காட்டினர். ஆகமங்களினாலே பிரதிஷ்டிதனாய் இருந்த அர்ஷாமூர்த்தியாய் அருகிலே இருக்கக்கூடியதான உங்க ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிறதான சர்வேஸ்வரன் இருக்கானே அவன் தான் உங்களை ரட்சிக்கிறதுக்காக உங்க பக்கத்திலே வந்திருக்கிறோம் அதனாலே உங்க வேதாந்தத்தை எல்லாம் அவன் திருவடியிலேயே காட்டுங்கோ உங்க பக்தியெல்லாம் அவன் திருவடியிலேயே காட்டுங்கோ. சரீரம் படைச்ச பயனா இந்த சரீரம் படைச்ச பயனுக்கு வேண்டியதான சரீரம் என்ன பண்ணும்னா ஏதாவது காரியம் பண்ணும்னா அந்த காரியத்தை கைங்கரியமா மாத்திண்டு பெருமாளிடத்திலே அன்வைச்சு அவனுடைய திருப்திக்காகன்னு வாழ்ந்து அப்படி இந்த சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்து காட்டுங்கோ. இதுதான் இந்த சரீரத்துக்கு பிரயோஜனம் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் சரணாகதி இதே இந்த சரீரத்துக்கு பிரயோஜனம் எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணி இங்கே இருந்தால் இதே கைங்கரியத்தை ஆத்மாவானது வைகுண்டத்திலே பெற்று எம்பெருமானிடத்திலே சாஸ்வதமாக கைங்கரியத்தை அவன் உகப்புக்காக செஞ்சு கொண்டு அந்த உகப்பினாலே தானும் புகழ்ந்து கொண்டு இருக்கும் இதுதான் முக்தி என்று இப்படி முதல்ல பாஷ்யக்காரர் இந்த கோவிலையும் ஆத்தையும் கோவிலையும் கிரகங்களையும் மிக்ஸ் பண்ணி விட்டார். அதாவது எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தி எம்பெருமானையும் நம்முடைய வேதாந்தத்தையும் சேர்த்து கலந்து காட்டி இது ஆழ்வார்கள் ஏற்கனவே இன்னும் பெரியவாள் ஆச்சாரியாள்லாம் ரிஷிகள்லாம் கூட காட்டி கொடுத்ததா இருந்தாலும் இதை பிரபலமாக பிரச்சாரப்படுத்தி கொடுத்து எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியதாக கொண்டு வந்து கொடுத்து முதல்ல இதுதான் முதல்ல அவர் பண்ணி கொடுத்துதான் தரிசன ஸ்தாபனம்ன்றது. இதே மாதிரி இன்னும் அற்புதமான பல விஷயங்கள்லாம் உண்டு இருந்தாலும் அரியனுக்கு இப்பொழுது வேற காரியம் இருக்குன்றதுனால இதை இப்போது நிறுத்திக்கிறேன். இதே பாஷ்யக்காரர் தரிசன ஸ்தாபனம் பண்ணி வச்சதான இந்த பிரபாவத்தை மீண்டும் அடுத்த வாரம் நாம் சேவிச்சுக்கலாம்னு அதை அனுசந்தானம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. பாலாஜி. பாலாஜி போறோம் இன்னைக்கு, மேற்கொண்டு கொஞ்சம் காரியம் இருக்கு. ஒன் ஹவர் ஆயிடுதா இல்லையா?
இன்னைக்கு
கரெக்டா ஒன் ஹவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலா ஒன் ஹவருக்கு மேல கொஞ்ச நேரம் சொல்லுவேன், இந்த வாட்டி போறோம் ஒன் ஹவருக்கு கொஞ்சம் மேல காரியம் இருக்கு. காலக்ஷேபத்துக்கு மனுஷன் வந்துட்டா. கவிதார்கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. அப்புறம் அப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரி, ஓகே.